சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 95 அத்தியாயம் விளக்கம். ராஜதந்திரத்தாலும் போர் தந்திரத்தாலும் இணையற்றவனும் யவன மகாவீரர்களில் சிறந்தவன் என்று பெயர் பெற்றவனுமான டைபீரியஸின் கண்களை தன் மீது திருப்பியதற்கு உண்டான காரணங்களை படைத்தலைவன் கூற முற்படும் முன்பு அந்த அறையில் இருந்த வஞ்சியர் மூவரில் ராணியும் அலிமாவும் ஓரளவு சுயநிலையை அடைந்துவிட்டார்கள் என்றாலும் அல்லியின் மனத்தில் மட்டும் போதிய தெளிவு ஏற்படாமையால் படைத்தலைவனின் செயல்கள் பலவற்றுக்கு விடை கிடைக்காமல் அவள் குழம்பியே இருந்தாள். அலிமாவுக்கும் ராணிக்கும் ஏற்பட்ட சம்பாஷணையிலிருந்து படைத்தலைவன் மனிதர் யாரும் சாதாரணமாக மீள முடியாத பல ஆபத்துகளில் சிக்கி மீண்டிருக்கின்றான் என்பதையும் தமிழகத்தைப் போலவே வெளிநாடுகளிலும் அவன் வீர செயல்கள் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றன என்பதையும் அவள் புரிந்து கொண்டாலும் அந்த நாடுகளையும் மக்களையும் பார்க்காத காரணத்தால் அல்லிக்கு படைத்தலைவன் அடைந்த ஆபத்தின் விரிவும் ஆழமும் போதிய அளவு விளங்காமலே இருந்தபடியால் அவற்றை பற்றி அவள் அதிகமாக சிந்திக்காமல் படைத்தலைவன் யவன நாட்டு மரக்கள தலைவனாகவும் டைபீரியஸின் கையாள் போலவும் வேடம் போட வேண்டிய அவசியம் என்ன என்பதை மட்டுமே அதிகமாக சிந்திக்கலானாள். மரக்களத்தில் தான் யார் என்பதை உணர்ந்தவுடனேயே படைத்தலைவன் எதற்காக தன்னிடம் உண்மையை கூறாமல் தன்னை கண்களையும் கைகளையும் கட்டி படையில் தள்ளி அந்த மாளிகைக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தாள். அப்படி கொண்டு வந்தவன் படகு கடற்கரையை அடைந்ததும் தன்னை நடத்தி அழைத்து வராமல் எதற்காக தோளில் தூக்கி போட்டு கொண்டு வர வேண்டும் என்றும் எதற்காக போர்வியால் தன்னை மூட வேண்டும் என்றும் நினைத்து பார்த்தாள். தவிர தமிழகம் திரும்பியுள்ள படைத்தலைவன் ஏன் வானக்கரைக்கு வராமல் தன் வரவை பிரம்மானந்தருக்கு கூட தெரிவிக்காமலும் வைத்திருக்கின்றான் என்பதையும் எண்ணி பார்த்தாள். எந்த கேள்விக்கும் விடை கிடைக்காது போகவே படைத்தலைவனை நோக்கி ஒருமுறை சந்தேகங்கள் மண்டி கிடந்த தன் அழகிய விழிகளை உயர்த்தினாள். அந்த வஞ்சியின் நெஞ்சத்திலே திளைத்து புரண்டு கொண்டிருந்த சந்தேக அலைகளை அவள் பார்வையிலிருந்து ஊகித்துக் கொண்ட படைத்தலைவன் தான் விளக்க இருந்த விஷயங்களை சற்று நிறுத்தி, "கேள் அல்லி, தயங்காதே கேள்" என்றான். அவளை நோக்கி தன் மனத்தின் சந்தேகங்களை அவன் ஊகித்து விட்டதால் சற்றே சங்கடமடைந்த அல்லி, "எதை கேட்கட்டும் படைத்தலைவரே?" என்று தனக்கு கேட்பதற்கு எதுவுமே இல்லை போல பதில் சொன்னாள். ஈட்டியிலும் கூர்மையான படைத்தலைவனின் கண்கள் மற்ற இரு மாதரையும் நோக்கிவிட்டு மீண்டும் அல்லியின் மீது திடமாக நிலைத்தன.
"சந்தேகங்களை கேள் அல்லி. இப்பொழுது நாம் தமிழகத்தின் சரித்திரத்தில் மிக பயங்கரமான கட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே பரஸ்பரம் எதவித சந்தேகமும் இன்றி நாம் செயலில் இறங்க வேண்டிய காலம் இது. நம்மில் யாராவது ஒருவர் மற்றொருவர் செயலிலோ இதய சுத்தத்திலோ அவநம்பிக்கை கொண்டாலும் கடமையிலிருந்து அணுவளவு பிறழ்ந்தாலும் தமிழகத்தின் கதி அதோகதியாகிவிடும். ஆகவே சந்தேகத்தை கிளைக்கு விடாதே. கேட்பதை வெளிப்படையாக திட்டமாக கேள்" என்று உறுதியுடன் பேசினார்.
அதுவரை உட்கார்ந்து மஞ்சத்தில் இருந்து எழுந்தாள் சற்று நிமிர்ந்து மிகவும் கம்பீரமாக நின்று கொண்டு முதல் கேள்வியை திடமாகவும் வேகமாகவும் வினவினாள். "என்னை மரக்களத்தின் தளத்தில் பார்த்தவுடனேயே நான் யார் என்பதை புரிந்து கொண்டீர்களா இல்லையா?"
ஏதோ பெரும் குற்றம் சாட்டுபவளைப் போல கேட்டாள் அல்லி.
படைத்தலைவன் பதில் சர்வசாதாரணமாக வந்தது.
"புரிந்து கொண்டேன் என்பதைத்தான் மரக்களத்தின் அறையிலேயே கூறினேனே."
"தெரிந்தும் எதற்காக என்னிடம் நீங்கள் யார் என்பதை மறைத்தீர்கள்? எதற்காக தலைமறைவாய் கால்களை மட்டும் நீட்டி உட்கார்ந்தீர்கள்?"
என்று பிறந்தது அல்லியின் இரண்டாவது கேள்வி. "சோழ நாட்டின் பிற்கால ராணிக்கு எதிரில் கால்களை நீட்டி உட்கார்ந்தது பிசகுதான். ஆனால் அதற்கு தான் போதிய தண்டனை அளித்து விட்டீர்களே"
என்றான் படைத்தலைவன். "மரியாதை வேண்டாம். தண்டனை அளித்து விட்டாயே என்று சொன்னால் போதும்" என்று அதற்கும் கடிந்து கொண்ட அல்லி, "தண்டனையாம் தண்டனை. தண்டனை அளித்தது நீங்களா நானா? நானா உங்கள் கைகளையும் கண்களையும் கட்டினேன்?" என்றும் சற்று உஷ்ணத்துடன் கேட்டாள்.
"நான் உன் கைகளையும் கண்களையும் கட்டினேனே ஒழிய உன் நாவை கட்டவில்லையா அல்லி? ஆனால் பெண்களின் நாவை கட்ட யாரால முடியாது?"
என்று சொல்லி புன்முறுவல் செய்தான் படைத்தலைவன். "நகைச்சுவைக்கு இது சமயமல்ல" என்றாள் அல்லி.
"அந்த சுவையை இந்த சந்தர்ப்பத்தில் காட்ட நானும் முற்படவில்லை அல்லி. உன் நாவை நான் கட்டாதது மட்டுமல்ல கட்ட முற்படவும் இல்லை. அந்த அறையில் என்னென்ன கூறினாய் எண்ணிப்பார். என்னை தமிழகத்தின் துரோகி என்றாய், கோடாரி காம்பென்றாய், இருங்க வேளியும் 15 வேளிர்களையும் எனக்கு ஓமை காட்டினாய். இந்த சொற்களை கேட்பதை விட எனக்கு வேறு தண்டனை என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லி? உன் ஒவ்வொரு சொல்லும் என் இதயத்தில் கூறிய வேகல் என்று பாய்ந்ததை நீ அறிவாயா அல்லி? மன்னர் கரிகாலர் எதிரிகளை முறியடித்து நீ சோழர் ஆரியணியில் அமரும் காலத்தில் என் தலையை சீவ உத்தரவிட்டாலும் அந்த தண்டனையை மரக்களத்தின் அறையில் உன் சொற்கள் அளித்த வேதனையை விட அதிகம் அளிக்காது. ஆனால் அத்தனை நீ சொல்லியும் நான் யார் என்பதை வெளிப்படுத்தவில்லை. தவிர நீ சொன்னதை என் மாலுமிகள் நம்ப வேண்டாம் என்று நினைத்தேன். மரக்களத்தின் என் அறை கதவுக்கு வெளியே இரு மாலுமிகள் சதா காவல் புரிவது உனக்கு தெரியுமா?" "தெரிந்திருக்க முடியாது. நீ சொல்லுவதெல்லாம் அவர்கள் காதில் விழட்டும் என்று தான் உன்னை இஷ்டப்படி பேசவிட்டேன். அவர்களில் சிலருக்கு நான் சோழ நாட்டின் உபத்தலைவன் என்பது தெரியும். என் மரக்கலங்களில் இருக்கும் மாலுமிகள் பல நாட்டவர், பல தரத்தவர் அல்லி. அடுலிஸ் ராணியின் சகோதரன் கொடுத்த யவனர்கள் இருக்கிறார்கள், அரேபியர் இருக்கிறார்கள், அடுலிஸில் நாங்கள் பணம் கொடுத்து திரட்டிய எகிப்தியர்கள் இருக்கிறார்கள், சில கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள், அடிமைகள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் இந்த கதம்ப கூட்டத்திலே எந்த சமயத்தில் யார் எப்படி திரும்புவார்கள் என்று சொல்ல முடியாது.
அல்லி மெல்ல மெல்ல உண்மையை புரிந்து கொண்டு சாந்தியால் பெருமூச்சு விட்டாள். அந்த சாந்திக்கு அடையாளமாக என்ற ஒளியும் அவளிடமிருந்து எழுந்தது. படைத்தலைவன் மேலும் தொடர்ந்து சொன்னான்,
பலதரப்பட்டவர்களும் வாழ்க்கையில் எதற்கும் அஞ்சாதவர்களும் பணத்தை ஒன்றிய குறிக்கோளாக உடையவர்களுமான இந்த கதம்ப கூட்டத்தில் யார் எந்த சமயத்தில் எப்படி திரும்புவார்கள் என்று கூற முடியாதாகவே. இவர்களில் யாருக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படாமல் அலுவல்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அடுலிஸில் நான் ராணியின் சகோதரரிடம் ஆள் திரட்டிய போது கூட லைபீரியஸை எதிர்ப்பதாக உத்தேசம் இருப்பதாகவோ யவன அரசு இங்கு நிலைக்க விடாதிருப்பதோ என் உத்தேசம் என்று சொல்லவில்லை. ராணிக்கு உதவுவது ஒன்று மட்டுமே என் குறிக்கோள் என்று சொன்னேன். இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்கு நான் திரும்பி இருக்கவே மாட்டேன். ராணிக்கு உதவும் ஓர் ஆசியாலும் ரத போட்டியில் அவர் குதிரைகளை நான் வெற்றியுடன் நடத்தியதாலுமே யவன இளவரசர் எனக்கு உதவினார். என்னுடன் மரக்களத்தில் அவர் அனுப்பியிருக்கும் யவன வீரர்களில் இருவர் அவருடைய மெய்க்காவலர்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.